வெல்கம் டு ஃபேக்ட் கோடர் சத்வவான். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பகவத் ராமானுஜருடைய பார்ட் டூ பார்க்கலாம் நம்ம இப்போது. அதாவது பார்ட் ஒன் நம்ம நேற்று பார்த்தோம். நம்ம பகவத் ராமானுஜர் வந்து அவர் திருத்தண்டியை ஏந்தி முக்கோல் பிடிச்சி, திருத்தண்டினா முக்கோல், அதை பிடிச்சி சந்யாசம் வாங்கிக்கிறாரு. அப்போ அவருடைய தேஜஸை பார்த்து மற்ற எல்லாரும் என்ன செய்வாங்க, துறவிகளுக்கு எல்லாம் ராஜா, துறவிகளுக்கு எல்லாம் ராஜா அப்படிங்கிற அர்த்தத்தில் யதி ராஜா அப்படின்னு சொல்லி எல்லா துறவிகளும் பார்த்து கொண்டாடுறாங்க. ஆனால் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்தது. அப்போ ராமானுஜருடைய அவருடைய சொந்தத்தில் உறவில் அவருடைய முதலியாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே திறந்துட்டார் ராமானுஜர். ஆனால் முதலியாண்டானை மட்டும் திறக்க முடியல. பகவத் ராமானுஜருக்கு நிழல் மாதிரி முதலியாண்டான் கூடயே போகிறார். ராமானுஜரும் முதலியாண்டானையே தன்னோட கையில் பிடிச்சி வச்சிருக்கிற சன்னியாசிகளுக்கு, தன் கையில் வச்சிருக்கிற திருத்தண்டி அந்த முக்கோல் தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அது மாதிரி முதலியாண்டான் அந்த மாதிரி இருக்கார். கூரம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர், அந்த ஊரோடைய ராஜா அவர் பேர் கூரேசன். அந்த ராஜாவினுடைய எப்படின்னா ராமானுஜரை விட வயசு, ஞானம், அந்த சீலம், பரோபகாரம், உயிர்கள் எல்லாருக்கிட்டேயும் அன்பு காட்டுறது, அடக்கமாக இருக்கிறது, பண்பில் இருக்கிறது, எல்லாத்துலேயும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறவர் கூரத்து அரசன். அவர் பேர் கூரேசன் சொல்லுவாங்க. அவருடைய மனைவி பெயர் வந்து ஆண்டாள். ரொம்ப ஒரு அவருக்கு என்னென்னா ராமானுஜரை பற்றி கேள்விப்பட்டு ஸ்ரீரங்கம் போய் அங்கே உறையூரில் இருக்கிற அழகிய மணவாளர், அப்புறம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் எல்லாரையும் சேவிச்சுட்டு திரும்பி காஞ்சி வந்து காஞ்சி வரதராஜ பெருமாளையும் சேவிச்சுட்டு ராமானுஜர் அவருடைய திருவடி வாரத்திலேயே சேர்ந்துக்கிடுறாரு. இன்னொன்று என்னென்னா, கூரத்தாழ்வாருக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ஆச்சாரிய அபிமானம் வந்து அப்படி ஒரு அபிமானம் அவர்கிட்ட உண்டு. பகவத் பக்தி, பாகவத பக்தி, ஆச்சாரிய அபிமானம், அதே போல் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப நல்ல ஒரு புலமை, சமஸ்கிருதம் நல்லா தெரியும் அவருக்கு, அப்புறம் நல்ல சிறப்பான செயல்களை நல்ல மற்றவங்க கைகூப்பி வணங்குற அளவுக்கு ரொம்ப நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகளுடைய வர்றவர், நல்ல ஞானம் உள்ளவர், அனுஷ்டானம் அதே மாதிரி நல்ல நிஷ்டையோடு இருக்கிறவர். இப்படிலாம் கூரத்தாழ்வாரை வந்து ராஜா ராமானுஜர் என்ன சொல்கிறாரு, தனக்கு பவித்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் முதலியாண்டான தண்டுன்னு சொல்லுவார். அவர் இவர் ராமானுஜரை வந்து பவித்திரம் போன்றவர் அப்படின்னு புகழ்ந்துக்குவார் ராமானுஜர். இப்படியே காலங்கள் ஓடிட்டு இருக்குது. ராமானுஜருடைய புகழ் நல்லா பல இடங்களில் பரவுது. கோஷ்டிகள் நிறைய செய்துகிட்டே இருக்கிறாங்க அங்கே கேமா வந்து. அப்போ பெரிய நம்பி வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய ஆச்சாரியார் ஆழ வந்தார் சொல்லியிருக்கார் இல்லையா, ஆம் முதல்வன் இவன், இவனே நமது நிர்வாகத்தை ஏற்று நடத்த வல்லவன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை நினைவு வச்சுக்கிட்டு நேராக காஞ்சிக்கு போய் ராமானுஜரை அழைச்சிட்டு திருவரங்கப்பணிக்கு கை திருப்பணி கைங்கரியம் திருவரங்கம் இதெல்லாத்தையும் செய்கிறதுக்கு நினச்சிட்டு புறப்படுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தன் கூடையே அரையர் அவங்களையும் அழைச்சிட்டு போகிறாரு. அரையர் சேவைன்னு இப்போவும் நடக்கும். அந்த அரையர் சேவைங்கிறது என்னென்னா, பிரபந்தத்தினுடைய பாடல்களை வந்து இப்போ ஸ்ரீரங்கம், ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்படி இடங்களில் இன்னமுமே அரையர் சேவை நடக்கிறது. இந்த அரையர் சேவை வந்து காஞ்சிபுரத்தில் செய்யலான்னு சொல்லி தன் கூடையே அரையரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. போய் என்ன பண்ணுறாரு, காஞ்சிபுரம் போன உடனே வரதராஜ பெருமாள் கிட்ட அரையரை வச்சு பாட வச்சிடுறாரு. ஏன்னா ராமானுஜரை திருவரங்கத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு விண்ணப்பிக்கணும் இல்லையா, அவர் சரி சொன்னால் தானே இவரால் அங்கேருந்து கிளம்ப முடியும் அப்படின்னு. பொதுவாகவே பெருமாளுக்கு வந்து பொதுவாக பாடல்கள் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப மயங்கிடுவாருன்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப அலங்கார பிரியர், அதே போல் பக்தி பாடல்கள்லையும் ரொம்ப மயங்கிடுவார். சரி, கட்சி அழைத்து போம் அப்படின்னு அவர் சொல்லிடு அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கட்சி வரதன் என்ன சொல்கிறாரு, ஸ்ரீரங்கம் அழைத்து போம் அப்படின்னு அனுமதி வழங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, தண்டு பவித்ரம் இந்த மாதிரி இருக்கிற முதலியாண்டான் தான் தண்டு பவித்ரங்கிறவர் மாதிரி இருக்கிற கூரத்தாழ்வான் இவங்கள்லாம் தொடர்றதுக்கு கூட வர்றாங்க. ராமானுஜரோட பெரிய நம்பி திருவரங்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அங்கத்து பார்த்த உடனே அரங்கன் திருமுற்றத்துக்கு வந்த ராமானுஜர் அப்படியே பாம்பனை மேலே அப்படியே பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமாவை பார்த்துட்டு, பிரபு முகுந்தா முகில்வண்ணா, உன் கருணை ரொம்ப, என் மேலே இவ்வளவு நீ அன்பாக வச்சிருக்கிறியே, என்னை நீ ரட்சித்து ஆட்கொள்ளணும்னு வேண்டிக்கிறாரு ரொம்ப. அப்படியே பெருமாள்கிட்ட அவருடைய அப்படியே இது பண்ண, அப்போ வந்து பெருமாள் வந்து என்ன சொல்கிறாரு, ராமானுஜரோட அவருடைய சிரசின் மேலே பெருமாள் அவருடைய மலர் திருவடியை வச்சு சொல்லிடுறாரு, உத்தரவு கொடுத்துடுறாரு. எப்படின்னா, இளையாழ்வீர் அப்படின்றது அவருடைய பேர், இளையாழ்வீர் பூங்கோதம் சூழ்ந்த இப்புவனியும் விண்ணுலகம் என்கின்ற உபய விபூதி செல்வங்களையும் உமக்கும் உம்முடையவருக்கும் தந்தோம், இனி நம் கோயிலை திருத்தி பணிகொள்ள கடவீர் அப்படின்னு சொல்லிடுறாரு நம் பெருமாள். அதனால தான் அன்னையில் இருந்தே ராமானுஜருக்கு உடையவர் அப்படிங்கிற ஒரு திருநாமமே வந்துச்சு. அதனால தான் எல்லாருமே வந்து ராமானுஜ சம்பிரதாயம் அந்த எல்லாத்தையும் பின்பற்றவங்க வந்து ஸ்ரீமதி ராமானுஜாய நமகன் சொல்லிடுறாங்க. அது சொல்லிட்டாலே வந்து ராமானுஜருக்கு உடையவராகிடுறதுனால அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இங்கேயும் நல்லா இருக்கலாம், அங்கேயும் நல்லா இருக்கலாங்கிற ஒரே எண்ணத்தில் தான் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகன் சரணாகதி அடைஞ்சிட்றது. இப்போ அதே மாதிரியே இருக்கிற நடந்துட்டுருக்குது, காலங்களும் ஓடிட்டு இருக்குது. இப்போ கோயிலில் இருக்கிற அந்த பெரிய கோயில் நம்பி ஒருத்தர் இருக்காருங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட ஒரு இந்த பழக்கம் இருக்குது, எந்த ஒரு கோயில் திருப்பணிகள்லையுமே ஈடுபடாமல் அங்கே ஒரு நாட்டியக்காரியோட ஆட்டத்தில் அழகில் அப்படியே இருக்கார். அங்கேயே அவருடைய எண்ணம் சிந்தனைகள் கோயிலில் இல்லாமல் கொஞ்சம் தாறுமாறாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தா அவரை வந்து நம்முடையவராக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராமானுஜர் கூரத்தாழ்வார்கிட்ட சொல்லிடுறாரு. அப்புறம் பெருமாளுக்கு நித்திய மாத ஆண்டு உற்சவம் எல்லாத்தையும் தங்குதடை இல்லாமல் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு ராமானுஜ ஆச்சாரியார். அது வந்து பாஞ்சராத்திர ஆகமப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு. மடப்பள்ளி, அதே போல் மண்டபம், பூஞ்சோலை, மருத்துவ வசதி இருக்கிற மாதிரி நூலகம் அப்படின்னா லைப்ரரி, அதே போல் மடப்பள்ளி அப்படிங்கிறது வந்து கிச்சன், டெம்பிள் கிச்சனை தான் மடப்பள்ளின்னு சொல்கிறது. கல்வி பயிலரங்கம்னா அங்கே வேதம் சாஸ்திரங்கள் இதெல்லாம் வேதங்களெல்லாம் கற்றுக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இடங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி திருவரங்க திருக்கோயிலை சுற்றி வச்சிடுறாரு. இப்போ பரம ஆலமந்தாரோட அஞ்சு சிஷ்யர்கள் யாராருன்னா, ஒன்று பெரிய நம்பி, ரெண்டு திருக்கோஷ்டியூர் நம்பி, மூணு திருமாலையாண்டான், நாலு பெரிய திருமலை நம்பி, அஞ்சு ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர். இவங்க எல்லாருமே வந்து என்ன செஞ்சிடுறாங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இவர் வந்து பகவத் ராமானுஜர் ஒவ்வொன்றுக்கும் ரகசிய மந்திரத்தோட அர்த்தத்தை ஒருத்தர்கிட்டையும், இன்னொன்று ரகசிய ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் ஒருத்தர்கிட்டையும் கற்றுக்கிட்டு, அப்புறம் திருவாய்மொழிக்கு அர்த்தம் ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிறாரு. அதே போல் அவருடைய தாய் மாமா அவர்கிட்ட ஸ்ரீமத் ராமாயண மருத விசேஷம் எல்லாமே அவர் கற்றுக்கறாரு. அங்கே திருப்பதிக்கு போய் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர்கிட்ட தான் திவ்ய பிரபந்தத்தோட அர்த்தமே கற்றுக்கிட்டாரு. ஸ்லோகங்களுடைய அந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை கற்றுக்கிட்டாரும்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டாரு. திருவரங்கத்துக்கு அடுத்து இருக்கிற உறையூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இருக்கிற ஒரு சிற்றரசன் ஒருத்தர் இருக்கார் அந்த உறையூரில். அவரை எப்பயுமே தூங்காமல் பாதுகாத்துட்டு இருக்கிற ஒருத்தர் மல்லன். மல்லன்னா இப்போ ஒரு ரெஸ்லர் மாதிரி, ரெஸ்லர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மல்லன். அந்த மல்லனுக்கு பேர் உரங்காவில்லின்னு பேர். சிறு வெள்ளறையை வந்து இடமா இருக்குது சொந்த ஊராக. பொன்னாச்சின்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு மனைவி இருக்காங்க. எப்பயுமே இந்த கண்ணழகு, அந்த மனைவியினுடைய கண்ணழகு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் எங்கே போனாலும் மனைவிக்கு ஒரு கொடையை பிடிச்சிட்டு கூட போயிட்டே இருப்பார். ஏன்னா அந்த கண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உரங்காவல்லி வந்து என்ன செய்கிறாரு, திருவரங்கத்தில் வசந்த விழா நடக்குது. அப்போ மனைவியோட வெளியில் போகும்போது வெயில் கொடுமை வந்து தன்னோட மனைவியை வந்து எதுவும் தாக்கிடும்னு நினச்சிட்டு கண்ணழகு வந்து போயிடும் சொல்லிட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டே கூட வராரு. அப்படியே பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஒரு சிஷ்யர் அனுப்பி உரங்காவல்லி அழைச்சிட்டு வான்னு சொல்லிடுறாரு. அவரும் போய் ஏன் இப்படி பண்ணுற, மெல்ல நடந்து ஒரு கொடையை பிடிச்சி இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறிய, பார்த்து பார்த்து இது என்ன விஷயம்னு கேட்கலான்னு கூப்பிடுறாரு. அவர் அதுக்கு சொல்கிறாரு, என்னுடைய மனைவியோட அற்புத கண்ணழகளை நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். மலரை விட ரொம்ப மென்மையான அந்த கண்ணு வந்து வெயிலோட வெப்பத்தில் கருகி போகாமல் இருக்கணும், அதுக்கு தான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் ராமானுஜர் கேட்குறாரு, இதை விட நீ வந்து ஒரு அழகான கண்ணை பார்த்துட்டீன்னா அதை ரசிப்பாயா அப்படின்னு கேட்குறாரு. இருக்காது, இதை விட ஒரு அழகான கண்ணெல்லாம் அப்படி இருக்காது, அப்படி இருந்தால் நான் அந்த கண்ணையும் நான் ரசிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீ வா, என் கூட வா, நான் காட்டுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ திருவரங்கன் திருவடிக்கு கீழே கொண்டுட்டு போய் நிறுத்தி அழகிய மணவாளா, திருப்பாணாழ்வாருக்கு காட்டின உன்னோட கண்ணழக காட்டி வில்லியை திருத்தி பணி கொள்ளணும் அப்படின்னு போய் வேண்டுறாரு. இன்னொன்று என்னென்னா, என்றைக்கும் சொல்கிறவங்க சொன்னாதான் கேட்குறவங்களுக்கு புரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் எல்லோரும் ஞானம்னா ஒரு குரு, நல்ல குரு வச்சுக்கோங்க, நல்ல ஆச்சாரியார் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பகவத் ராமானுஜர் கூட்டிகிட்டு போய் அந்த கண்ணழக காட்டுறாரு. மற்ற நம்மெல்லாம் பார்த்தோம்னா பெருமாளுடைய அடி முதல் பாதாதி கேசமாக நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்ம வருவோம். ஆனால் பகவத் ராமானுஜர் வந்து கண்ணழகு இதுதான் பாருன்றாரு. இவருக்கு அந்த கண்ணழகுலேயே எல்லாமே புரிஞ்சு அதுலேயே அடிமையாயிடுறார். அப்படியே தன்னையே மறந்துடுறாரு. உடனே அவர் சொல்லிடுறாரு ஒரே வார்த்தையில், மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்தி, அப்படியே நினச்சி அழுகிறாரு. இப்போ சொல்லிட்டு அந்த கண்ணழகை பார்த்துட்டு கரியவாகி படைபுரிந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படிப்பட்ட அந்த கண்ணா திருவரங்கநாதர் காட்டுறாரு. அதை பார்த்த உடனேயே தன்னையே மறந்துட்டு மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்தி கிடந்த அடியேன், உன் கண்ணழகு கண்ட பெண் மற்றொன்றினை காணாது என் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை கூப்பி வணங்கிட்டு இருக்கிற அந்த வில்லி அப்படியே மெல்ல மடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவரோட அவர் மனைவியும் பொன்னாச்சியாரும் சேர்ந்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே பாகவத கைங்கரியத்துக்கு ஏற்றவங்களாக திருத்தி அவங்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சுட்டு அவங்கள திருத்தி பணி வச்சுக்கிறாரு ராமானுஜர். அப்புறம் திருக்கோஷ்டியூர் நம்பி திருமந்திரத்தோட முழுமையான எல்லா அர்த்தம் ஸ்லோகங்கள் இது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ரகசிய ஸ்லோகங்களுடைய அர்த்தம் எல்லாத்தையும் இது. அப்புறம் ராமானுஜர் வந்து ஒரு 18 தடவை திருவரங்கரத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடக்கிறாரு. அது பெரிய நிபந்தனையாக இருக்குது. அப்படி நிபந்தனையோடு அன்போட கொடுக்கப்பட்ட அந்த மூணு ரகசியத்தோட அர்த்தத்தை ஊரறியிற மாதிரி போய் நின்றுட்டு திருக்கோஷ்டியூரில் நின்றுட்டு ஆசையுடையோரெல்லாம் வாங்க வாழ்வில் நலன் பயந்து அவனடி சேர்ப்பிக்கும் மறைப்பொருளை கேட்டு பயனடைய வாருங்கள்னு கூவி கூவி கூப்பிடுறாரு. சொல்லிட்டு மந்திரோபதேசத்தை பண்ணி வச்சிடுறாரு. காலையில் விடியுது. இது ஆச்சாரியார் கட்டளை இல்லாமல் இது சொன்னது தப்பு, சொல்லக்கூடாது. அப்புறம் நேராக இந்த கூப்பிட்டு விடுறாரு ஆச்சாரியார். போய் அப்படி கோபத்தோடு இருக்கார் ஆச்சாரியார். என் கட்டளை மீறிட்ட, உனக்கு என்ன விளையும் தெரியுமா பயன் அப்படின்னு நான் நினைன. அப்போ திருக்கோஷ்டியூர் நம்பி பொறுமையோடு அப்படியே நிதானமாக ராமானுஜர் சொல்கிறார், ஆச்சாரியாரோட கட்டளையை மீறின எனக்கு நரகம்தான் கிடைக்கும் அப்படின்னு ராமானுஜர் மெல்ல சொல்கிறாரு. அப்போ திருக்கோஷ்டியூர் நம்பர் கேட்குறாரு, இது தெரிஞ்சுமா நீ இப்படி நடந்து கொண்டீர் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் திருக்கோஷ்டியூர் நம்பி, சுவாமி தேவரீரோட திருவடி சம்பந்தம் பெற்ற நான் ஒருத்தன் வந்து நரகம் போனாலும் பரவாயில்ல, இவ்வளவு கோடி ஆத்மாக்கள் வந்து உங்களுடைய திருவடி சம்பந்தத்தால் தானே தேவரீருடைய திருவடி சம்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அத்தனை பேருமே மோட்ச சாம்ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவாங்க இல்லையா, அவ்வளோ பாக்கியம் அடைகிறாங்கள்ல, நான் ஒருத்தன் நரகம் போனாலும் அத்தவங்க எல்லாருமே போகிறாங்க இல்லையா, அதை நீங்கள் நினைவில் வச்சு கொஞ்சம் மன்னித்து அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டுறாரு. அப்படியே ஒரு தடவை ஆச்சாரியார் நம்பி அப்படியே யோசிச்சிடுறாரு, இப்படி ஒரு பரந்த உள்ளம் ஏன் நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு நினச்சிட்டு காரே கருணை ராமானுஜ அப்படின்னு சொல்லி மனசார வாயார வாழ்த்துறாரு. அப்புறம் எம்பெருமானார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகுடத்தையும் அவர் சூட்டிடுறாரு. ஏற்கனவே பெருமாள் வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்கிறாரு, துறவிகள் எதிராஜா பட்டம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு இவர் வந்து எம்பெருமானார்னு கொடுத்துடுறாரு. ஆனால் அந்த ராமானுஜருக்கு ரொம்ப கருணை உள்ளவர். அப்புறம் சொல்லிடுறாங்க, இனிமே வந்து இவ்வளவு கருணை இருக்கிற இந்த ராமானுஜருக்கு தான் இந்த பேர் பொருந்தும். வைதிக சித்தாந்தமாக இதுவரைக்கும் இருந்து வந்த இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் வைஷ்ணவம் இனிமே எம்பெருமானார் தரிசனம்னே இன்னிலேருந்து வழங்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. எப்பயுமே இந்த ஓரான் வழியாக உபதேசம் பண்ணிக்கிட்டே வந்த அந்த சித்தாந்த கருத்து அப்படிங்களா, வரம்பு வச்சா வைஷ்ணவம் வளராது அப்படின்னு சொல்லிட்டு ஆசையுடையோருக்கு எல்லாத்துக்கும் பகவத் விஷயத்தை உபதேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வரம்பு அறுத்துட்டார். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருளையில் ஆசையுடையோருக்கு எல்லாம் ஆரியார்கால் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார்ப்பேன் அப்படின்னு மணவாள மாமுனியே சொல்கிறாரு. இதளவுக்கு நம்ம பார்த்தோம். நாளைக்கு பார்ட் 3 பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் வுட் யூ லைக் இட். தேங்க்யூ.